ॐ नमो भगवते श्रीरमणाय।
பகவான் ஸ்ரீ ரமண மகர்ஷிகள் டி கே துரைசுவாமி ஐயர். 1896 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி பகவான் ஸ்ரீ ரமணர் அருணாச்சலத்தை அடைந்தபோது அவருக்கு வயது 16. பல ஆண்டுகள் மலையிலும் அதை சார்ந்த இடங்களிலும் வாசம் கொண்ட மகர்ஷிகளின் அத்தியாத்ம பிரபை உலகெங்கும் பரவியுள்ளது. புவியின் எல்லா பிரதேசங்களினின்றும் உண்மையை நாடுவோர் ஒளிபெற வேண்டி ஜாதி மத பேதமின்றி மகர்ஷிகளின் சந்நிதியை அடைகின்றனர். 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே இந்தியா ஞான ஒளியின் தாயகமாக இருந்தது. ஞான தாகம் எடுத்தவர்கள் தொலையேயுள்ள சீன தேசத்திலிருந்து பாலைவனங்களை கடந்தும் மலைத்தொடர்களை சிரமத்துடன் தாண்டியும் பாடலிபுத்திரம், நலந்தா, தக்ஷசீலம் என்னும் அத்தியாத்ம ஞான ஊற்றுகளில் பருக உற்றனர் என்னும் சரித்திர வரலாறு இங்கே ஞாபகத்திற்கு வருகிறது. ஆனால் சென்ற நூற்றாண்டிலிருந்து ஆயிரக்கணக்கான நமது மாணவர்கள் உலகியல் அறிவை நாடி மேநாட்டு சர்வகலாசாலைகளுக்கு செல்வதை காண்கிறோம். இந்நிலையில் தூரப்பிரதேசங்களாகிய அமெரிக்கா, ஐரோப்பா மற்றும் பல நாடுகளிலிருந்தும் அன்பர்கள் மகர்ஷிகளின் சந்நிதியில் ஆத்மசாந்தியை பெறுவதற்கு வருவதையும் அவரது எளிமையும் ஆழமும் வாய்ந்த உபதேசங்கள் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு முமுட்சுக்களுக்கு மிக உபயோகப்பட்டு வருவதையும் பார்க்கிறோம். தொன்று தொட்டு மனித அறிவுக்கு எட்டாத ஞான ஒளி வீசிய நமது நாட்டு ரிஷிகள், முனிவர்கள், ஞானிகளின் பரம்பரையில் நேரே வந்தவர் ஸ்ரீ ரமண மகர்ஷிகள் என்பதையும் உணர்கிறோம். உலக சரித்திரத்தின் ஆதிகாலத்திலிருந்து நாகரிகத்தின் வளர்ச்சியையும் பல்வேறு நாட்டு பல்வேறு இனத்தவர் அதற்காக பாடுபட்டுள்ளதையும் ஆயும்போது இந்திய மேதை இயற்றி வரும் பணியின் தனிப்பெருமை தெளிவாய் விளங்கும். சமூக முன்னேற்றமான ரயில்வே, சர்வகலாசாலைகள், தற்கால நூல்களை கொண்ட புத்தக சாலைகள், நீர்வசதிகள், தொழிற்சாலைகள், துறைமுகங்கள், நூதன ஆராய்ச்சி நிலையங்கள் அனைத்தும் ஏதோ ஓர் இயற்கை அதிர்ச்சியால் ஒருவேளை அழிந்துவிடினும் அவ்வளவு பெரிய நஷ்டங்கள் கூட காலக்கிரமத்தில் சரிப்படுத்த முடியாதது அல்ல. ஏனெனில் இவை யாவும் மேநாட்டில் பிறந்து வளர்ந்த அசல்களின் மதிப்பற்ற திரிபுகளேயன்றி இந்திய மேதையின் சிருஷ்டி அல்ல. ஆனால் அத்தியாத்ம ஞான மரபை பாதுகாத்து வருவனவும் சாதனை பயிற்சியின் இல்லங்களாய் திகழ்வனவும் ஒழுக்கத்தை உணர்த்தும் பற்றின்மையும் துறவும் இலகும் ஆசிரமங்கள் இல்லாது ஒழிந்தால் தனிமாண்புடையதோர் நாகரீகமும் வாழ்க்கை முறையும் அழிவுற்று மனித சமூகமே அதனால் பெரிய நஷ்டத்தை அடையும் என்பது திண்ணம். உலகம் முழுவதையுமே பிரளயம் என அழிப்பதற்கு உற்ற உலகாயதம், சுயநலம், பேராசை என்பவற்றை எதிர்த்து மாய்க்கும் ஆற்றல் மிக்கவை ஸ்ரீ ரமண மகர்ஷிகளின் வாழ்க்கையும் உபதேசங்களும். அறிஞர் எயின்ஸ்டீன் கூறுமாறு, அணுசக்தியின் துஷ்பிரயோகத்தால் புகைந்து சாம்பலாய்ப்போகும் தருவாயிலிருக்கும் இவ்வுலகம் மகர்ஷிகளின் புனித வாழ்வினின்றும் உபதேசங்களினின்றும் வெளியாகும் வாழும் முறையை பின்பற்றுவது அத்தியாவசியமாகும். மகர்ஷிகளின் ஆரம்ப சரித்திரம் விந்தை மிக்கது. திருச்சுழியில் சாதாரணமான ஒரு குடும்பத்தில் பிறந்த இவர் அதிபால்யத்திலேயே வாழ்வையும் சாவையும் குறித்த ஆழ்ந்த பிரச்சனைகளை பற்றி தெள்ளிய ஞானமுற்ற வரலாறு யாரையும் பரவசமாக்கும். ஒரு நொடியில் அவருக்கு உற்ற புலன் ஒடுக்கம், தேகாபிமான நீக்கம், அவரது கடுந்தவம் என்பவற்றை படிப்பவர் அவரை தெய்வம் என போற்றி வியக்காது இருக்க முடியாது. அவரது உபதேசத்தின் சாரம் யாதென்னும் கேள்வி இப்போது எழுகின்றது. மகர்ஷிகளின் உபதேசங்களை விவரித்து கூறவோ விளக்கவோ எனக்கு தகுதியில்லை. எனினும் அவரது செய்தி எளிமையும் நேர்மையும் பொதுத்தன்மையும் வாய்ந்தது என்று மட்டும் கூற விரும்புகிறேன். கொள்கைகளை பற்றிய வாதங்களிலும் சமயபேத சழக்குகளிலும் அவருக்கு சிறிதும் பற்றில்லை. படைப்பு அனைத்தும் ஒன்றே என்பது அவருக்கு அடிப்படை உண்மையாய் வெளிப்பட விளங்குவதால் மாறுபாடுகளையும் வேறுபாடுகளையும் பற்றி புலம்பல் வீண் காலக்ஷேபம் என்றே அவர் கருதுகிறார். அவரது உபதேசத்தின் இவ்வியல்பே பல்வேறு தேச ஜாதி மதங்களைச் சார்ந்த பலரையும் காந்தம் என கவர்ந்து இழுக்கின்றன போலும். அரசியலில் உள்ள பகைமை, போட்டி, பேராசை முதலியவற்றால் விளையும் போர் தூண்டுதல்களைக் கண்டு நடுங்கும் அறிஞர்கள் எவ்வாறு தேசிய ஆட்சி முறைகளை புறக்கணித்து உலக பொதுவாட்சி முறை ஒன்று வேண்டும் என்று முயல்கிறார்களோ அவ்வாறே அத்தியாத்மத்துறையில் மகர்ஷிகள் மத பேதம் பற்றிய வாத பிரதிவாத சழக்குகள் அனைத்தையும் அறவே ஒழித்து மனித சமூகம் அனைத்தையும் மட்டுமின்றி படைப்பு அனைத்தையுமே தன்னுள் கொண்டதோர் ஐக்கிய பாவத்தை வற்புறுத்துகிறார். நமது தூலவாழ்வின் அமைப்பை நூதன ஆராய்ச்சிகள் எவ்வளவோ வெற்றியுடன் திருத்தியிருந்த போதிலும் மனிதனது அத்தியாத்மம் முதிர்ச்சி அவனது புறவாழ்வின் வளர்ச்சியோடு சமமாக அபிவிருத்தியாகாதது மட்டுமின்றி பிற்போக்கும் உற்றிருக்கிறது. ஆகவே உலகம் அமைதி கெட்டிருக்கின்றது. இவ்வமைதியை நிலைநாட்டவும் உலகியலையும் நீதி வாழ்வையும் அத்தியாத்மத்தையும் சீராக பொருத்தவும் படைப்பின் ஒற்றுமையை கம்பீரமாய் கோஷிக்கும் மகரிஷிகளின் உபதேசம் நமக்கு சரியான சமயத்தில் கிடைத்திருக்கிறது. மகரிஷிகளுடன் பழகியவர்கள் அத்தியாத்ம வளர்ச்சிக்கு மௌனம் எத்தகைய துணை என்பதை நன்கு உணர்வர். அதுவே சாலச் சிறந்த அத்தியாத்ம சக்தி விசேஷமாகும். மௌனமே சிறந்த வாக்கு திறமை எனலாம். மகர்ஷிகளின் கருணை நிறைந்த பார்வை எவ்வளவு ஆறுதலை தருகிறது என்பதை உலகாயதரும் நன்கு அறிவர். தம்மோடு பழகுபவர்களை மிக விசித்திரமாய் அதிர்ச்சியேயின்றி சகஜமாயிருக்கச் செய்வது மகர்ஷிகளின் ஓர் இயல்பு. தம்மை நாடி வருவோர் எத்தகைய பாபிகளாயினும் அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டி தனது உண்மையை நாடி கடைத்தேறிவிடலாம் என்று உறுதியளிப்பது அவரது ஒப்பற்ற தனிச்சிறப்பாகும். ஆகவே மகர்ஷிகள் ஆத்ம சாட்சா்காரத்தின் வாயிலை அனைவருக்கும் திறந்து வைத்திருக்கிறார். ரமணாசிரமத்தில் இருப்பது போன்ற யதார்த்த சுதந்திரம் வேறெங்கும் கிடையாது. உண்மையை நாடி வருபவனுக்கு நல் அமைதி இங்கே உண்டு. குடைந்து குடைந்து கேட்பது ஒன்றும் இங்கே இல்லை. அதிகாரி நீயல்ல என்னும் பேச்சும் இல்லை, எக்குழப்பமும் இல்லை. அருணாச்சலத்தில் இலகும் இவ்வாசிரமத்தில் கலப்பற்ற எளிமையும் இயற்கை பண்பும் சுத்த சுதந்திரமும் திகழ்கின்றன. மகரிஷிகளின் உபதேசங்கள் உபனிஷத் சம்பிரதாயத்தையும் போக்கையும் தழுவி நிற்பினும் அவரது காட்சியும் முடிவும் திருவாசகம் தேவாரம் அருளி அழியா புகழ் உற்ற நால்வரின் சித்தாந்தத்துடன் ஒத்திருக்கின்றது. ஆயினும் பொன்றாது ஓங்கும் பாரத நாட்டு பண்புக்கோர் எடுத்துக்காட்டாய் நிகரற்ற சுயமாண்புடன் அவர் விளங்குகிறார் என்பது நாம் அனைவரும் மகிழ்தற்குரிய விஷயமாகும். எனினும் அவர் முந்தைய சித்தாந்தம் எதனையும் அப்படியே அனுசரிப்பவர் அல்லர். உலகமுழுதிற்குமே அவர் உரியவர்.